ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
வண்டலூருக்கு பக்கத்துல கச்சூர் ஆலக்கோயில்னு ஒரு ஊர். சுந்தரருடைய சரித்திரத்துல கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு, எல்லாத்தையும் சொல்ல எனக்கு நேரமும் கிடையாது அறிவும் கிடையாது. அந்த ஊர்ல வந்து பாடிவிட்டு பட்டினியாக பாடிவிட்டு அந்த மதில்ல சாஞ்சுக்கிட்டு படுத்திருந்தார்னு பெரிய புராணத்தை எழுதுறார் சேக்கிழார். மலை மேல ஒரு கோயில் இருக்கு, மலைக்கும் கீழே ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில திருத்தி கட்டினார் ஒரு சாமியார், அவரு சித்தர், செம்ப பொன்னாக்குவார். அவர் நிறைய பொண்ணு வச்சிருக்காங்க, அவரை கொண்டுபிட்டான். சமீபத்துல ஒரு 50 வருஷத்துக்குள்ளதான் அவருடைய சமாதி அங்க இருக்கு. மேல சமாதி, மேல விருந்திட்டநாதர் கோயில் பக்கத்துல இருக்கு. யாராவது பாத்திருக்கீங்களா? பலர் பார்த்திருக்கலாம். அந்த ஊர்ல பாடிவிட்டு பசியாக இருக்காரு சுந்தரர். பக்கத்துல இருந்தவன் எல்லாம் போய் கொஞ்சம் 2 சோறு வாங்கிட்டு விட எங்கேயாவது அப்படின்னு சொல்ற. அப்பெல்லாம் ஹோட்டல் கிடையாது, எனக்கு தெரிஞ்சே ஹோட்டல் கிடையாது. இப்பதான் அந்த ஹோட்டல் எல்லாம் பெருத்து போச்சு. என்னென்னத்தையோ போட்டு அவன் வாரியார் சொல்லுவார், கிளப்புன்னு அதுக்கு பேரு, இந்த உலகத்தை விட்டு கிளப்பி விட்டுரும். எங்க ஊர்ல இட்லின்னு ஒரு ஆட்சி போட்டு விற்பாங்க, வடைன்னு ஒரு ஆட்சி போட்டு விற்பாங்க. வீட்டுல இல்லாதவன் அங்க போய் சாப்பிடுவான். இன்னைக்கு எல்லாருமே வீட்டுல இல்லாதவனா போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இருக்கான். மனைவி இருந்தும் மக்கள் இருந்தும் வீட்டுல அவனுக்கு இட்லி போட்டு கொடுக்காம அவன் ஹோட்டலுக்கு போறான். எத்தனையோ பேரை நான் அப்படி பாக்குறேன். ஏன் வீட்டுல இருக்கிறவங்க சரியா இல்ல, அதனாலதான் அவன் ஹோட்டலுக்கு போறான் சாதம் வாங்கிட்டு வர்றதுக்கு. அப்ப யார் வீட்டுல போனாலும் யாரும் ஆனாலும் வாங்கி சாப்பிடலான்னு இருந்திருக்கும் போல நினைக்கிறேன். இந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் இப்பதான் இந்த அநியாயம் இல்லையா? படிக்கும் போதே என்ன ஜாதின்னு கேட்டுப்படுறானு. எதுக்கு இந்த உதவித்தொகைக்காக வேண்டிய ஜாதியை மாத்தி எழுதுறவனும் என்னென்னமோ அக்கிரமம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கும். சாப்பாடு வாங்க போனவன் வரல, அங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார். என்னப்பா பசிக்குதான்னு கேட்டாரு. ஐயோ அண்ணா பசியா தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னாரு. சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் ஒன்று சாதம் வாங்கிட்டு வந்துட்டார். அப்பெல்லாம் கேட்டா கொடுப்பாங்க பொழுது. எனக்கு தெரியும், சிதம்பரத்துல ஒரு சாமியார் இருந்தார், நிர்வாணம் அந்த சாமியார். உடம்பு இவ்வளவு பெருத்து இருக்கும். நான் சேம்பர்ல படிக்கும் போது அங்க அவர் இருந்தார். தெருவிலேயே நடந்து போவாரு, இவ்வளவு பெருத்து இருப்பாரு. காலையில 10 மணி 11 மணிக்கு தான் அவர் சாப்பிடுவாரு, பாக்கி ஒன்றும் சாப்பிட மாட்டார். இந்த வீட்டுல போய் இப்படி கையை இப்படி நீட்டுவாரு, இந்த இவ்வளவு போட்டாலும் அதை தின்னுட்டு போயிடுவாரு, இவ்வளவு போட்டாலும் தின்னுட்டு போயிடுவாரு. அதனால இந்த அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதத்தை நல்லா உருட்டி இவ்வளவு பெருசு அவர் கையில வச்சிருவாங்க. அது அப்படியே சாப்பிட்டு உடம்புல தொடச்சு விட்டு பக்கத்துல சாக்கடை தண்ணியை குடிப்பார். நான் பார்த்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். நான் சேம்பரத்துல படிக்கும் போது நான் டவுன்ல தங்கியிருந்தேன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கிழக்கு கடைசியில மியூசிக் காலேஜ், அங்க போவேன். தூக்கம் வந்ததுன்னா நடு ரோட்ல படுத்திருப்பார். காருக்காரன்னா யாரும் வந்து எழுப்ப மாட்டாங்க. அவர் கார் வந்ததுன்னா பக்கத்துல ஒதுக்கி கொண்டு போடுவான தவிர அவர் எழுப்ப மாட்டான். இவருக்கு தூக்கம் முடிஞ்சு எழுந்து போவார், அவ்வளவுதான். ஒரு நாள் திடும்னு அந்த சாமியார காணும், காணும்னு சொன்னதுதான் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவர் எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியாது. எங்கெங்கயோ சொல்லி தேடி பார்த்தாங்க அவரை. இந்த கஸ்தூரிபா கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்தது, அங்க ஒரு துணிக்கடை இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவர் அவருக்கு ரொம்ப வேண்டியவர், பெரிய பணக்காரர். அவர் போலீஸ் எல்லாம் சொல்லி எங்கெங்கயோ தேடினார், அவரை கிடைக்கல. அந்த சாமியார் எங்கேயோ மறைந்து விட்டார். ஆமா, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு சோறு வாங்கிட்டு வந்தார். அங்க இருந்து சோறு வாங்க போனவன் மெனக்கிட்டு போனவன் வரல, இவ பரமசிவம் போய் ஒரு ஒரு அவன் நினைச்சான், எங்க போனாலும் எழுது போனாலும் வாங்க முடியும். சோறை உண்டாக்குறவனே அவன், அவன் நினைச்சான் எங்க வேணாலும் கொண்டு வர முடியும் இல்லையா. கொண்டாந்து கொடுத்தான், இது சாப்பிட்டாரு. இவர் பசி தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் யாரா கொடுத்தவன் அப்படி பார்த்தார். குண்ட குண்ட அடிக்கிறார் சொல்லுவாரு வேடிக்கையா. ஏய்யா, இந்த பரமசிவன் போய் வெளியில போய் சோறு வாங்கிட்டு வந்தாரு, தான் மடப்பள்ளியில போய் ஒரு பட்டா கொண்டு வந்துடலாம்ல அப்படின்னு. மடப்பள்ளியில இருக்கிற சாதம் சிவனே சாப்பிடறதுக்கு அப்புறம் இல்ல, அதுல கல்லும் மண்ணும் இருக்கும், அதை சாப்பிட முடியாது. இவன் பாட்டுக்காரன், இவனுக்கு என்ன இந்த சோறு தான் வெளியில போய் வாங்கிட்டு வந்தாரு. கோயில் சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அது மனிதன் சாப்பிடறாப்புல இல்ல, இப்ப கொஞ்சம் தேவையில்ல, கொஞ்சம் முழிப்பா இருக்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சோறு கொடுத்தவன் யாருறான்னு பார்த்தாரு. பார்த்தவனை காணும். கல்யாணத்துல வந்து தன்னை தடுத்தாட்கொண்ட கிழவன் தான் இங்க வந்திருக்கிறான்னு தெரிஞ்சது. அற்புதமான பதிகம் ஒண்ணு சொல்றாரு. கதற முதுகாட்டு எரி கொண்டு ஆடல் முயல்வானே, ஆதுவாய் ஓரி கதற முதுகாட்டு எரி கொண்டு ஆடல் முயல்வானே, மதுவா குன்றை மறையான் மணவாள கதுவாய் தலையில் பலினி கொள்ள கண்டாலடியார் கவலரே. இன்னும் ஒரு தடவை பிச்சைக்கு போனான். அதுதான் இந்த பிச்சாண்டன ரூபம் கோயில் இருக்கிறது. அது தார்காவனத்து மகரிஷிகளுடைய பத்தினிகளுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அவன் பிச்சைக்காரனா போனான். இங்க அப்படி இல்லை, இங்க யாருக்கும் ஆணவம் இல்லை. ஆணவத்தை எல்லாம் விட்டு விட்ட சுந்தரர் தான் இருக்காரு. அதுவே ஆமாறிதுவோ, அன்னைக்கு போனியா அதே மாதிரிதான் இங்கேயும் வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுவே ஆமாறு இதுவோ ஆலகோயில் போயிடுத்து. அப்புறம் அவன் தேவாமிரத்தை கொண்டாந்து கொடுத்தாலும் சாப்பிடுவார என்ன? அண்ணாண்ட போட பரமசிவனே கொண்டாந்து போட்டாண்டா எனக்கு சோறு. இத்தனை பேருக்கு சாப்பாடு யாரு போடுறா? யாராவது ஒருத்தரை போடுறாங்க முடியுமா? போடுவானா? போட மாட்டான், நடக்காது. இத்தனை பேருக்கும் சாப்பாடு அவன்தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, ஒரு சமயம் தர்மபுரம் மடத்துல எனக்கு ரெண்டு வேளை தான் சாப்பாடுன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. அது கதை எல்லாம் வேற, அது அப்புறமா பார்த்துக்கும். காலையில சாப்பாடு கிடையாது, மத்தியான சாப்பாடு ராத்திரி சாப்பாடு தான், நீ தேவாரம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், வயசு எனக்கு 20, நல்ல வயசு, முட்டை திங்கிற வயசு தான். என்ன பண்ணுவேன், காலையில இருந்து பட்னியா கிடக்கணும், 1 மணி தான் சாப்பாடு. இப்படி 1 மாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த பசி என்னால தாங்க முடியல, யாருக்குமே தாங்க முடியாது. வயசு 20 வயசுல எப்படி தாங்க முடியும், தாங்க முடியாது. என் கூட படிச்சவன் ஒரு டிரைவர், எத்திராஜல் நாயுடுன்னு அவனுக்கு பேரு, பள்ளிக்கூடத்துல படிச்சவன். அவன் டிரைவர் ஆனா நான் மடத்துக்கு வேலைக்கு போனேன். அவன் ஒரு நாள் என்னை பார்த்துட்டு, ஏண்டா இப்ப எனக்கு சின்ன பிள்ளையில கோபாலுன்னு ஒரு பேரு உண்டு, ஏண்டா கோபாலு இன்னும் தேவாரம் படிக்க போறேன்னு போனிய, என்ன எப்படி என்ன செய்துகிட்டு இருக்க அப்படின்னாரு. ஏண்டா மடத்துல 2 வேளை தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டாங்க, 1 வேளை பட்னியா கிடக்குறேன்டா அப்படின்னு. அவனுக்கு என்ன தலைவிதி, அவன் நாயுடு, நான் முதலியார், ஏண்டா பட்னியா கிடக்குற அப்படின்னு கேட்டான். அவன் நான் தரேன்டா காசு, நீ காலையில இட்லி சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் அந்த ரூபாய்க்கு 16 அணா, இந்த 10 பைசா இருக்குல்ல, இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் அந்த 1 அணா, கால் அணா, 1 தம்பிடி, இப்படி எல்லாம் இருந்தது வெள்ளைக்காரன் காலத்துல. அதெல்லாம் இப்ப நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா. அந்த 16 அணா அவன் மடியில வச்சிருந்தான். எதுக்காக வச்சானோ, என்ன பண்ணா, மடிய திறந்து இந்தாடா 16 அணா இருக்கு, இதை வச்சுக்கோ. அப்பெல்லாம் இந்த கை அகலத்துல 1 இட்லி கிடைக்கும், காலனா. இந்த கை அகலத்துல 1 இட்லி இருக்கும், அது காலனா இவ்வளவு பெருசு. நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிக்கும் போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு காபி ஹவுஸ் அப்படின்னு ஒரு இருக்கும், என்னமோ தெரியல. அதுல ஒரு தமிழர் காபி சாப்பிட்டா 4 மணி நேரம் வாயில கம 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 கமன்னு இருக்கும் அந்த காபி ஹவுஸ் காபி. 1 அணா எல்பி யாரா அங்க வாத்தியாரா இருந்தாங்க, இந்த அட்வைசரி கமிட்டியில அவங்க தான் முதல்வர். மியூசிக் காலேஜ் அட்வைசரி கமிட்டியில எல்பி கேஆர் தான் இதா இருந்தாங்க. இந்த 16 அணாவை கொடுத்தான். அப்ப என்ன ஆகலாம், 16 2 1 மாசத்துக்கு சாப்பிடலாம். இந்த 10 நாள் சாப்பிடறதுக்குள்ளே எனக்கு காலையிலயும் உனக்கு சாப்பாடு உண்டுன்னு எனக்கு மடத்துல சொல்லிவிட்டாங்க. அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, ஏன் அவன் 16 அணாவை கொடுத்தான், அந்த 16 அணாவை நான் திருப்பி கொடுக்கவே இல்லை, அவனும் செத்து சிவலோகம் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கும் நான் அவனை நினைக்கிறேன் பாத்தீங்களா, எதிர்ராஜல் நாயுடுன்னு பேரு. அதனுக்கு அவன் செத்து சிவலோகம் சேர்ந்துட்டான் இல்லையா. ஆமா, யாரோ போடுறான். ஆமா, ஒரு நாள் சீர்காழி வழியாக குருகாவூர் வெள்ளடைன்னு ஒரு ஊருக்கு போறார். நடந்து நடந்து தானே போகணும், சுவாமிகள்லாம் திருஞான சம்பந்தர் ஒருத்தருக்கு தானே பல்லக்கு, பாக்கி பேர் நடந்து தானே போனாங்க. நடந்து 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 போய் தேவாரம் பாடித்தான், தேவாரம் பாடித்தான் இந்த சைவ சமயத்தை வளர்த்து வச்சாங்க. ஆமா, நீங்க சைவ சமயத்தில் இருக்கவங்க நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு தேவார திருவாசகத்துல இழிவா பேசுறாங்க, ரொம்ப தப்பான விஷயம். ஆமா, அத நான் ஒத்துக்க மாட்டேன், 7 ஜென்மாவுக்கும் ஒத்துக்க மாட்டேன். நடந்து போனார், போகும்போது எப்படி போனார்னு சேக்கிழார் சொல்றார். பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு நடந்து போனார் ஐயா, நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் கால் சுடும். இப்ப நாம என்ன பண்ணுவோம், சொல்லிட்டு போவோம். அவர் நம சிவாய நம சிவாய நம சிவாய்னு சொல்லிருக்கார். யாரு, சுந்தர். அப்படி நாம சொல்லிட்டோம்னா நாமளும் இன்னைக்கு சுந்தரர் ஆயிடுவோம் இல்லையா. நடந்து போனார், இந்த குருகாவூர் வெள்ளிடையில் இருக்கிற சிவன் பார்த்தான். என்னடா அவன் வெயில்ல நடந்து முடியாடுறான், பட்னி, நாம அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வர்ற போற வழியில ஒரு சின்ன கொட்டகையை போட்டுக்கிட்டு 1 மூட்டை சாதம் ஒரு குளிர்ந்த தண்ணீர்னு எழுதி வைக்கிறார் சேக்கிடார். சாதாரண தண்ணீர் குளிர் தண்ணீர் பானையில ஊத்தி குளிர் ஊட்டி வச்சா அது குளிர்ந்த தண்ணீர். ரெஃப்ரிஜிரேட்டர் மெட்டல் வச்சாக்கா அது குளிர்ந்த தண்ணீர், ஐஸ் வாட்டர் இல்லையா? ஆமா. இந்த குளிர்ந்த தண்ணீரையும் வச்சுக்கிட்டு ஒரு மூட்டை சோறும் வச்சுக்கிட்டு இருந்தான். வாயா 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 சாப்பிடுறியா அப்படி இப்படிதானே கூப்பிடுறான். அந்த தர்மஸ்தாலாவில் தர்மஸ்தாலா போயிருக்கீங்களா? வாங்க வாங்க, நான் அந்த ஷேட பார்க்கணும்னே போனேன். அப்புறம் யாரோ ஒரு சாமியார் வந்துருக்கிறாரு, உங்களை பார்க்கணுமா இப்படிலாம் சோறு போடுறீங்களே, இப்படி தர்மம் யார் செய்வான்னு பார்க்க கூப்பிடு அப்படின்னு சார் போனேன் சொன்னேன். அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, கடமை ஆண்டவன் போடுறான் அப்படின்ட்டார். அவர் ஒரு நிமிஷம் கூட என்ன அவர் பார்க்க அனுமதிக்கல. ஒரு நிமிஷம் பார்த்தவொடனே சரி போயிட்டு வாங்கன்ட்டார். எவ்வளவு பெரிய பாய்லர் வச்சு சமைக்கிறான் தெரியுமா? ஆமா, இப்ப கூட இந்த மழை எங்கெங்க பெய்யுதுன்னு சொல்றான் பாருங்க. ஒரு சொல்லிட்டு வரும்போது தர்மஸ்தாலாவில் தவறாம பெய்யுது. என்ன காரணம்? இந்த தர்மம் இல்லையா? ஆமா. இந்த மூட்டை சோத்த வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான் ஒரு கிழவன். ஓலையை கொடுத்து ஆண்டு கொண்டவனும் அவன்தான், தலையில திருவடியை சூட்டினவனும் அவன்தான், குருகாவூர் இந்த இங்க சோறு கொடுத்தவனும் அவன்தான், அங்கேயும் ஒரு கிழவன் தான் உட்கார்ந்துருக்கிறான். ஏப்பா சாப்பிடுறியா? புளியஞ்சாதம் இருக்கு, தேங்காய் துவையல் இருக்கு, அப்பளம் வறுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிடுறியான்னு கேட்டா யாரு தான் மாட்டேன்னு சொல்லுவோம். அறாக மாட்டேன்னு சொல்லுவ, சாப்பிடு, குளிர்ந்த தண்ணீர் வச்சிருக்கிறேன் குடி. அப்பெல்லாம் தண்ணீர்ல எந்த விதமான நச்சு பொருள்களும் கிடையாது. இப்ப நச்சு பொருள்களை நாம தான் உண்டாக்கி இருக்கிறோம். ஆமா, இப்ப என் வீட்டுல கிணறு இருக்கு, அது சுத்தமான தண்ணீர். ஆமா, என் வீட்டுல கிணறு இருக்கு, வீட்டுக்குள்ளேயே இருக்கு, சுத்தமான தண்ணீர். அதைத்தான் நான் உபயோகப்படுத்துறது. ஆமா, சாப்பிட்டாரு. எப்போதுமே இந்த சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூக்கம் வரும், படுத்து தூங்கினாரு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. வந்தவர் இந்த சோத்தை கொடுத்துட்டு அவர் கடமை முடிஞ்சது போயிட்டாரு. முடிச்சு பார்த்தாரு வெயில், வந்த கிழமையும் காணும், இந்த கொட்டகையும் காணும், இந்த தண்ணீர் கொடுத்த பானையும் காணும், இந்த சோத்து முட்டையும் காணும். இல்ல அப்படியா, நீதான் வந்தியா? இப்ப நாம என்ன சொல்லுவோம்? யாரோ ஒரு கேட்டு போயவன்தான், புளியஞ்சாதம் கொடுத்தான், தண்ணி கொடுத்தான் நம்ம சொல்லுவோம். அவர் இறைவன் தான் வந்தான். இத்தனையா மாற்றை அறிந்திலேன் எம்பெருமான், இப்படி நீ செய்வாய் என்று எனக்கு தெரியாதே. பித்தரே என்று உண்மை பேசுவார் பிறரெல்லாம், முத்தினை மனிதனை மாணிக்கம் வித்தனே குருகாவூர் வெள்ளடனி என்றே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பாட்டு சொல்றாரு. பாடுவார் பசி தீர்ப்பாய், பாடுவார் பசி தீர்ப்பாய் அப்படிங்கிறார் ஒரு பாட்டு. ஒன்னும் வேண்டாம், நான் 1968 நான் வேலையை விட்டு விலகிட்டேன் தர்மபுரி மடத்திலிருந்து. வேலையை விட்டு விலகிட்டு சொன்னா நான் தர்மபுரம் சாமிநாதனாகவே இருக்கேன், அது வேற, அது சமாச்சாரம் வேற, அது அப்புறமா பார்த்தோம். சாப்பாடு அவங்களா போடுறாங்க. நாகர்கோயில இருந்து ரெண்டு பேர் என்ன பார்க்க வந்தாங்க. இந்த சக்தி விகடன்ல என்ன பத்தி எழுதியிருக்கான் பொருள் அதை பார்த்துட்டான். அப்ப கேட்டான், நீங்க தர்மபுரம் சாமிநாதன் இருப்ப தர்மபுரத்துல நீங்க இல்லேன்னு பேசிக்கிறாங்க, அவங்க ஏதாவது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் கொடுக்குறாங்களான்னு. அதெல்லாம் அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதும் கிடையாது. நான் கொடுக்கறவன் தேர்ந்து கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அது என்ன கொடுக்கறவன் தேர்ந்து கேட்டு வாங்கிக்கிறேன்? நான் தினம் கோயில்ல போய் பாடுறேன். அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன் அவன், அவன் என்ன கொடுத்துட்டு இருக்கான். 40 வருஷமா அவன் கொடுத்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு. இல்லையா, தினம் கோயில போய் பாடுவீங்க? தினம் கோயில்ல போய் நிச்சயமா 10 பாட்டு பாடுவேன், தவறுனா 50 பாட்டு கூட பாடுவேன். புத்தகத்தில் கூட எழுதியிருந்தான், தவறவே மாட்டேன். இன்னைக்கு கூட எங்க ஊர் கோயில்ல 20 பாட்டு சொன்னேன், இங்க கந்தகோட்டம் வந்து 30 பாட்டு சொன்னேன். அந்தாண்ட உட்கார்ந்து பாடின, அதுக்கு ரெண்டு காசு கொடுக்கறாங்க. அது அந்த காசு கொடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருது அந்த புண்ணியம். இங்க சொல்றேன் பாருங்க, இந்த பாட்டு தான் எனக்கு சாதம் போடுது. இந்த கோயில்ல போய் நின்று பாடுறேன் பாருங்க, அவன்தான் கொடுக்கறான் எனக்கு காசு. ஆமா, அதத்தான் அவர் சொல்றாரு, பாடுவார் பசி தீர்ப்பாய் சுந்தரர். பாடுவார் பசி தீர்ப்பார் தேவாரத்தில் ஒண்ணு, கோயிலுக்கு விளக்கு போட்டால் என்ன புண்ணியம் கிடைக்கும், கோயிலுக்கு மலர் போட்டால் என்ன புண்ணியம் கிடைக்கும், கோயிலை கூட்டி மெழுகினால் என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் சொல்றது? அப்பர். கோயிலுக்கு பாட்டு சொன்னானே ஆனால் அதுக்கு அளவு இளவு கிடையாது, அவ்வளவு அருள் கிடைக்கும் எழுதி வச்சுட்டார். இத நான் படிச்சேன், படிச்சதோடு இல்ல, என்ன இந்த வழியில திருப்பி விட்டவர் அருணந்தி தம்பிரான் ஒருத்தர், திருப்பந்தாள் மடத்துல காசி மடத்து அதிபரா இருந்தார். அவரு கோயிலுக்கு போய் பாடுவாரு. ஆமா, பொலி நெத்தினா கையில் நல்லா பாடுவார் அவர். அவர் தான் என்ன இப்படி பாட சொன்னார். அப்ப சொல்லும் போது சொன்னாரு, நீ காசுக்கு மாத்திரம் பாடாதே, தினம் கோயிலுக்கு போய் கடவுளுக்கு பாட்டு சொல்லுன்னாரு. எத்தனை பேர் சொல்லுவான்? சொன்னான்னா உருப்பிட்டான். அதுல இருந்து நான் கோயிலுக்கு போக தவறதே இல்லை, பாட தவறவும் மாட்டேன். ஆமா, யாரோ போட்டுக்கிட்டே இருக்கிறான் சோறு எனக்கு. ஏன், அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன் கண்டாயினார். அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எனக்கு, போட்டுக்கிட்டே இருக்கிறான் சாப்பாடு, போட்டுக்கிட்டே இருக்கிறான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா, சாப்பாடு அவன் போடுறான். அதத்தான் அவர் சொன்னார், பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணிகளைவாய், ஓடு நன் கடலாக உண்பலிக்கு உடல்வானே, காடு நல் இடமாக கடியிருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடையின். திருவாரூருக்கு பக்கத்துல குண்டையூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் நிலச்சுவாழ்ந்தார். அவர் தினந்தோறும் என்ன பண்ணுவாரு, ஒரு படி அரிசி. அவர் இருந்தது குண்டையூர்ல, இவர் இருந்தது திருவாரூர்ல, தினம் ஒரு படி அரிசியை அவர் வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு வருவாராம். அவர் நிலம் விளையாம போயிடுத்து. அப்ப சாமி கிட்ட சொன்னாராம், சாமி இந்த மாதிரி சுந்தரருக்கு தினம் ஒருபடி அரிசி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப என்ன விளையில அப்படின்னு. ஒரு நெல் மலையவே கொட்டி விட்டான். இதை எடுத்துக்கொண்டு சுந்தரர்கிட்ட கொண்டு கொடுன்னு சுந்தரர்கிட்ட போய் சொன்னாரு. நெல் மலையே கொடுத்து விட்டான், அதை யாரு எடுத்துக்கிட்டு வர்றது என்னால முடியல, நான் வந்து பாக்குறேன்னாரு. இங்கிருந்து போய் பார்த்தார். நெல்லு மலை, சுந்தர கேட்டார், இந்த ஒரு படி ரெண்டு படினா நான் தூக்கிட்டு போயிடுவேன், நெல்லு மலையை கொட்டி வச்சிருக்கிறேன், என்னால முடியாது, எனக்கு ரெண்டு ஆளும் கொடு, உன்கிட்ட தான் பூதம் கடங்க எல்லாம் இருக்க, யாரு கொடுத்து கொண்டாந்து எடுத்து போடணும். உடனே ஒரு பாட்டு கொடுத்தார், நீள நிறைந்தடியேன் நீள நிறைந்தடியேன் உம்மை நித்தலும் கைதொழுவேன், பாதியோர் பெண்ணை வைத்தாய் படருஞ்சடை கங்கை வைத்தாய், மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அருதி என்றே, கோதில் பொழில்படி சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், சில நெல்லுன்னர் மலை மாறி கொடுத்திருக்கிறான், சுவாமிக்கு சில நெல்லு அது இல்லையா, நமக்குதான் மலை, அவனுக்கு சில இல்லையா, குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை அட்டித்தரப்பன். திருமுகுண்டத்துக்கு போனார், மெய்யை முற்றப்பொடி பூசி என்று ஒரு பதியம் பாடினார், நேரம் இல்லாமல் அதை விடுறேன். சுவாமி 12,000 பொன் கொடுத்தான், 12,000 பவுன் கொடுத்தானியா, 12,000 பொன் கொடுத்தார், அந்த பொன்னை தான் இத தூக்கிட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்திலேயே போட்டுட்டார். அது திருவாரூர்ல அவருக்கு கிடைத்தது என்று வரலாறு. வரலாறு மாத்திரம் இல்ல, நம்ம இப்பவும் பாடினா அவன் 12,000 பொன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான், 12 பவுன் கொடுக்காட்டி போனாலும் 12 பவுனாவது கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கான், அப்படி இல்லை சொன்னா 1 பவுனாவது கொடுத்து போடுவான் இல்லையா. ஆமா, அவன் இல்லை என்று சொல்லாதவன் அவன், அவருடைய அடியார்களும் இல்லை என்று சொல்லாதவர்கள் இல்லையா, இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியன். கடவுளை பாடுகிறவனுக்கு எந்த குறைவும் இருக்காது என்பதை நெடுக சுந்தரர் சொல்றார். கடைசியாக அவர் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே இந்த உடம்போடு யானை மேல் சென்றார் என்று வரலாறு. இந்த அற்புதமான தேவாரத்தை எத்தனை தடவை படித்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் அது இனிக்கும் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி நிறைவேற்றிக் கொள்வோமாக. ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய, ஓம் நம சிவாய சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம், ஓம் நம சிவாய 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 சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம், நம பார்வதி பதே பெருமாளே.